அஸ்ஸலாமு அலைக்கும். சமாதானத்தின் இறைவனும் தம்முடைய நீதியின் பாதையை யாவரும் அறிந்து கொண்டு அதில் நடக்கவும் இறைவனோடு எப்பொழுதும் சமாதானமாக இருக்கும்படியாக விரும்புகிறவரும் இறைவனின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சியை நீதியின் பாதை என்று நாங்கள் அழைப்பதற்கு காரணம், நபிமார்களின் எழுத்துக்களில் வெளிப்பட்டிருக்கும் அநீதியுள்ள ஜனங்கள் இறைவனோடு இறைவனுக்கு முன்பாக எப்படி நீதியுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்கள் எந்த வழியில் நடக்கிறீர்கள்? நீதியின் பாதையிலா அல்லது அநீதியின் பாதையிலா? இறைவனிடமிருந்து வரும் நீதியான பாதையை நீங்கள் அறிந்து கொண்டு அதில் நடக்கிறீர்களா? இறைவனுடைய வார்த்தை நீதியின் மேல் பசி தாகம் உடையவர்கள் முபாரக்கானவர்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கூறுகிறது இஞ்சில் மத்தேயு 5வது சூரா 6வது ஆயத்து. இந்த நீதியின் பாதை எனக்கு தெரியும் என்று சிலர் நினைக்கலாம். நபிமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது முக்கியமல்ல, எங்களுக்கு தெரிந்ததே போதும் என்று நினைப்பவர்களும் உண்டு. ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கிறவர்களாக இருந்தால் சுலைமான் நபி அவர்கள் சொல்வதை கவனியுங்கள். இன்சானுக்கு சரியாக தோன்றும் வழிகள் உண்டு, அவற்றின் முடிவு மரண வழிகள் என்று கூறுகிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். இறைவனின் வேதத்தில் ஜபூர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அதில் தாவூது நபி அவர்கள் சுலைமான் நபி அவர்களின் தகப்பனார். இறைவன் இன்சானுக்கு நியமித்துள்ள நீதியின் பாதையை நாம் அறிந்து கொண்டு அதில் நடக்க வேண்டியதன் அவசியத்தை எழுதுகிறார். நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து இறைவனின் தேஜஸை விட்டு விலகினார்கள் அல்லது இழந்து போனார்கள் என்று கூறுகிறார். அதனால்தான் எங்கள் இறைவனே உம்முடைய வழிகளையும் உம்முடைய பாதையையும் எங்களுக்கு காட்டும் என்று உம்முடைய சத்தியத்தில் எங்களுக்கு நடத்தும் என்றும் எங்களை உம்முடைய நீதியின் பாதையில கரம்பிடித்து நடத்தும் என்றும் தாவூது நபி தன்னுடைய ஜபூர் என்கிற வேதத்தில் கூறுகிறார். இறைவன் இன்சானை நடத்தாவிட்டால் அவன் நீதி பாதையிலேயோ அல்லது சத்தியத்தின் மார்க்கத்திலோ நடக்க முடியாது. பட்டணத்தில் தொலைந்து போன பாதையை தவறவிட்ட சிறு பிள்ளைகள் போலவும் பாலைவனத்தில் தொலைந்து போன ஆட்டைப் போலவும் நாம் இருக்கிறோம். ஒரு இன்சானு கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து அவன் நஜாத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சத்தியத்தின் பாதை. சத்தியத்தின் பாதை அறிந்து கொண்டு அதில் நடக்க வேண்டும் என்பதும் இறைவனுடைய திட்டமாயிருக்கிறது. யஹ்யா 3வது சூரா 16வது ஆயத்து. நண்பர்களே, நாம் இறைவனின் நீதியின் பாதையில் இருக்கிறோம் என்று உணர்ந்து முக்கியமானது இதை தவிர வேறில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நண்பர்களே, நீங்கள் நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். ஒருவன் பொறுமையாக செயல்பட்டால் காட்டில் மரங்களுக்கு மரங்கள் தாவுகிற குரங்கை கூட பிடித்துவிடலாம். தண்ணீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தை அதனுடைய விளிம்பில் கட்டப்பட்ட கயிற்றை நிதானமாக ஒருவன் இழுப்பானால் அந்த பாத்திரத்தின் விளிம்பை பிடித்து விடுவான் என்று ஞானி ஒருவர் கூறுகிறார். நீதியின் மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை நிதானமாக தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே வந்தால் நீதியின் மார்க்கத்தை நீங்கள் படிப்படியாக அறிந்து கொள்ளலாம். நீதியின் மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியானது இறைவனை பற்றி, இறைவனிடமிருந்து வெளிப்படுகின்ற கலிமா என்ற இறைவனின் வார்த்தையை பற்றி குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இறைவன் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்சானை இறைவன் எப்படி உண்டாக்கினான் என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்லிஸ் அல்லது சைத்தான் என்கிறவைகளை எப்படி உண்டாக்கினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இறைவன் படைத்த இந்த துனியாவில் பாவம் எப்படி பிரவேசித்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்சானை இறைவன் எப்படி படைத்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? நூஹ் நபியின் காலத்தில் உண்டான வெள்ளப்பெருக்கில் இந்த உலகம் முழுவதும் அழிந்தது உங்களுக்கு தெரியுமா? நபிமார்கள் மூலமாக இறைவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இப்ராஹிம் நபி இறைவனின் நண்பன் என்று ஏன் அழைக்கப்பட்டான் அது உங்களுக்கு தெரியுமா? உங்களால் உங்கள் குடும்பத்தினருக்கோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கோ நபிமார்களின் மூலமாக இறைவன் அருளின வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை விவரித்து கூற இயலுமா? இறைவனின் வேதத்தின் சபூர் என்கிறதான ஒரு பகுதி இருக்கிறது. அதில் தாவூது நபி அவர்கள் சுலைமான் நபி அவர்களின் தகப்பனார். இறைவனின் இறைவாக்கு நியமித்துள்ள நீதியின் பாதையை நாம் அறிந்து கொண்டு அதில் நடக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை எடுத்து கூறுகிறார். நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லா மனிதர்களும் பாவம் செய்துவிட்டு இறைவனின் தேஜஸை இழந்து போனார்கள் என்று கூறுகிறார். அதனால்தான் எங்கள் இறைவனே உம்முடைய வழிகளையும் உம்முடைய பாதைகளையும் எங்களுக்கு காட்டியருளும் என்றும், உம்முடைய சத்தியத்தில் எங்களை நடத்தும் என்றும், எங்களை உம்முடைய நீதியின் பாதையிலே கரம்பிடித்து நடத்தும் என்றும் தாவூது நபி தன்னுடைய சபூர் என்னும் வேதத்தில் கூறுகிறார். இறைவன் இன்சானை நடத்தாவிட்டால் அவன் நீதியின் பாதையையோ அல்லது சத்தியத்தின் மார்க்கத்தையோ அதிலே அறிந்து அதிலே நடக்க முடியாது. பட்டணத்தில் தொலைந்து போன பாதையை தவறவிட்ட சிறு பிள்ளையைப் போலவும், பாலைவனத்தில் தொலைந்து போன ஆட்களைப் போலவும் நாம் இருப்போம். ஒரு இன்சானும் கெட்டுப்போய் நித்தியத்தை இழந்து விடுவது அல்லது அவன் நரகம் போவது இறைவனுடைய சித்தம் அல்ல, இறைவனுடைய திட்டம் அல்ல. இந்த சத்தியத்தின் பாதையை அறிந்து அதில் நடக்க வேண்டும் என்று இறைவனுடைய திட்டமாயிருக்கிறது. யஹ்யா 3:16, மூன்றாவது சூரா 16வது ஆயத்து. நண்பர்களே, நாம் இறைவனின் நீதியின் பாதையிலே இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்வதை தவிர முக்கியமானது வேறு எதுவும் இல்லை. ஆகவே நண்பர்களே, நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்கும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒருவன் பொறுமையாக செயல்பட்டால் காட்டில் மரங்களில் அங்கும் இங்கும் தாவி திரியும் குரங்குகளை கூட பிடித்துவிடலாம். தண்ணீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தை அதனுடைய விளிம்பில் கட்டின கயிற்றை நிதானமாக ஒருவன் இழுத்தால் அந்த பாத்திரத்தின் விளிம்பை பிடித்துவிடலாம் என்று ஒரு ஞானி கூறுகிறார். நீங்கள் நீதியின் மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை நிதானமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தால் நீதியின் மார்க்கத்தை நீங்கள் படிப்படியாக அறிந்து கொள்ளலாம். நீதியின் மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறைவனை பற்றியும், இறைவனிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிற கலிமா என்னும் இறைவனின் வார்த்தையை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இறைவன் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்சானை இறைவன் எப்படி படைத்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்லீஸ் அல்லது சைத்தான் என்பவைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்சானை இறைவன் எப்படி படைத்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? இறைவன் படைத்த இந்த உலகத்தில் பாவம் எப்படி பிறந்தது அல்லது பாவம் எப்படி பிரவேசித்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்சானை இறைவன் படைத்ததனுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? நோகு நபியின் காலத்தில் உண்டான வெள்ளப்பெருக்கத்தால் இந்த துனியா முழுவதுமாக அழிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? நபிமார்கள் மூலமாக இறைவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறான், கொடுத்து கொண்டு வந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இப்ராஹிம் நபி அவர்களை இறைவனின் நண்பர் என்று ஏன் அழைத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லது உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ நபிமார்கள் மூலமாக இறைவன் அருளின இறை வார்த்தைகளை விவரித்து கூற இயலுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன் இறைவன் அனுப்பினதான இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனுக்கு முன்பாக ஒரு இன்சான் எப்படி நீதிமானாக இருக்க முடியும் என்று கேட்கிறான். இறைவனின் பதில் என்ன தெரியுமா? நீங்கள் இறைவனுக்கு முன்பாக நீதியாக இருப்பது எப்படி என்று இறைவன் கூறுகிறார். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதிலை அறிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இறை வார்த்தைகள் ஆழமான கருத்துள்ளவைகளாயிருக்கிறபடியான ஜீவனுள்ளவர்களாயிருக்கிறபடியானாலும் வல்லமையுள்ள இருவரும் கருக்குள்ள பட்டயத்தைப் போல இருக்கிறபடியினாலும் இறைவன் வார்த்தைகள் ஆழமான கருக்குள்ள பட்டயமாகவும் ஜீவனுள்ளவைகளாகவும் வல்லமை உள்ளவைகளாகவும் இருக்கிறது இறைவனுடைய வார்த்தைகள் என்பதையும் எதையும் மறைப்பதில்லை. இன்சானின் உண்மை நிலையை இறைவேதம் வெளிப்படுத்துகிறது. இறைவனின் பார்வைக்கு முன்பாக எதையும் மறைத்து வைக்க முடியாது என்று எல்லாமே அவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது என்றும் இறைவார்த்தை கூறுகிறது. இஞ்சில் எபிரேயர் 4:13. இன்ஷா அல்லாஹ் இன்று நமக்கு இருக்கும் ஒரு சில நிமிடங்களில் ஒரு முக்கியமான செய்தியை அறிந்து கொள்ளப் போகிறோம். உன்னதமான இறைவன் பேசுகிறார். இறைவனின் ஆதி நாட்களில் நபிமார்களிடமும் நபிமார்கள் மூலமாகவும் இன்சானோடு கூட பேசினார். அதே இறைவன் இன்று உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இறைவன் இறைவாக்கினை எழுதும்படி நபிமார்களை ஏன் ஏவினார், ஏன் எழுப்பினார்? எல்லா மனிதர்களும் அறிய விரும்பும்படியாக இறைவன் உங்களோடும் என்றென்றைக்கும் பேசுகிறவராயிருக்கிறார். இறைவனின் மூலமாக பயனடைந்து கொள்ளும்படி இறைவன் தீர்க்கமாக சில நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அவன் நபிமார்கள் மூலமாக அளிக்கப்பட்ட இறை வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி இறைவன் நாட்டம் உள்ளவனாயிருக்கிறான். சிலர் முந்தின நபிமார்களின் செய்திகள் எங்களுக்கு தேவையில்லை, அவர்கள் தாங்கள் அனுப்பப்பட்ட வேலையை செய்தார்கள், இந்த காலத்தில் வாழும் எங்களுக்கு அது அவசியமில்லை என்று எண்ணலாம். நீங்களும் அப்படி யோசிக்கிறீர்களோ? இறைவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை, ஒரு காலம் அது மாறுவதில்லை. இஞ்சில் மத்தேயு 5:18-19 ஆகிய வசனங்கள். இறைவார்த்தைகள் எல்லாம் இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது. அவை உபதேசங்களாகவும் கடிந்து கொள்ளுவதற்காகவும் சீர்படுத்துவதற்காகவும் உதவுகிறது. 2 தீமோத்தேயு 3:16. உண்மையாகவே நபிமார்கள் எழுதினவைகள் பயனுள்ளவைகள். ஏனென்றால் எல்லா காலகட்டத்திலும் இன்சான் இறைவனின் நஜாத்தின் வழியை அறிந்து கொண்டு அதில் நடக்க முடியும். நபிமார்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள்? நாம் இறைவனுடைய வார்த்தையில் ஈமான் கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியவும் வேண்டுமென்று இறைவன் விரும்புகிறான். இதை இறைவாக்கு கூறுகிறது. இருளில் ஒளி பிரகாசிக்கிறதைப் போல நபிமார்களின் வார்த்தைகள் நம்மை ஒளியில் நடத்துகிறது, அந்த ஒளியில நடவுங்கள் என்று இஞ்சிலில் 2 பேதுரு 19:19 கூறுகிறது. இறைவன் இன்சானோடு கூட எப்படி பேசினான்? இறைவேதம் சொல்லுகிறது, ஆரம்ப காலத்தில் இறைவன் நபிமார்கள் மூலமாக வஹி மூலமாக பேசினான். எபிரேயர் 1:1. ஆம், இறைவன் மனிதனோடு பிரதானமாக பேசினான். கடந்த நாட்களில் இறைவன் சில குறிப்பிட்ட மனிதர்களை பயன்படுத்தி தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவைகளை புத்தகங்களாக, தோல் சுருள்களாக, கிதாபுகளாக எழுதினார்கள். இறைவார்த்தை கூறுகிறது, வஹீக்கள் என்பது மனித சித்தத்தினால் உண்டானவைகள் அல்ல. காரணம், வஹீக்கள் வெளிப்பட்டது இறைவனின் ரூஹினால். இறைவன் தம்முடைய ரூஹினால் பேசினார். 2 பேதுரு 1:20-21. இறைவன் தாமே இறைவாக்குகளை எழுதியிருக்கலாம், அல்லது ஒரு மலக்கை கொண்டு எழுதியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யாமல் அவன் சாதாரண மனிதர்களை பயன்படுத்தியிருக்கிறான். இந்த மனிதர்களைத்தான் நாம் நபிமார்கள் என்கிறோம். நபிமார்கள் உதவியாளர்களைப் போன்றவர்கள். இறைவன் அவர்கள் எழுத வேண்டியவைகளை அவர்களுடைய சிந்தனையில் வைத்தான். அவர்கள், அதாவது நபிமார்கள், அதை இறைவனுக்காக எழுதினார்கள். ஆனாலும் இறைவனின் நினைவின் வார்த்தைகளை அவர்கள் சொந்த வார்த்தைகளால் எழுதிவிட்டார்கள். இறைவன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏவினான். ஆனால் நபிமார்களின் தனித்தன்மைகளையும் அவன் புறக்கணிக்கவில்லை. இறைவனின் கிதாபு நேரடியான இறைவனின் வார்த்தைகள் மட்டுமின்றி நம்மை போன்ற மனிதர்களின் வார்த்தைகள், எண்ணங்கள், துவா, பிரச்சனைகள் போன்றவைகள் அடங்கினதாகும். இறைவன் மனிதனோடு உறவாடும் செயல்கள், சம்பவங்கள் மூலமாக அவன் எப்படிப்பட்டவன், அவனை நாம் எப்படி நெருங்குவது என்று இறைவன் நமக்கு காண்பிக்கின்றான். ஆம், சிலர் இதை யாரும் இறைவேதம் என்று சொல்ல முடியாது, இதில் பிழைகள் இருக்கிறது என்று சொல்லுவதை நாம் கேட்கும் கூடும். அப்படிப்பட்டவர்கள் இறைவனுடைய வார்த்தையை மட்டுமல்ல, இறைவனையே பகைக்கிறார்கள். ஒரு முட்டை பாறையோடு யுத்தம் பண்ண முடியுமா? இறைவனின் வார்த்தை பாறை போன்றது. இன்சான் முட்டைக்கு ஒப்பானவன். இன்சான் இறைவனோடு இறைவனின் வார்த்தையை மாற்ற முடியாது. ஆனால் இறைவனின் வார்த்தை இன்சானை மாற்றிவிடும். இறைவன் மிகவும் பெரியவன். அவன் தனது நித்திய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வல்லவன். இதைத்தான் இஞ்சில் என்னும் புஸ்தகத்தில், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இறைவனுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை, இறைவனுடைய வார்த்தைகள் நிலைத்து நிற்கும் என்று இஞ்சில் கூறுகிறது. அநேகர் இறைவார்த்தைகளை எதிர்க்க காரணம், அது அவர்களின் கல்வின் உண்மை நிலையை வெளிப்படுத்துகிறது. இறைவனின் வார்த்தைகள் ஜீவனுள்ளதும் வல்லமை உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தைப் போலவும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. ஆம், இறைவனின் வார்த்தை ஜீவனுள்ளதும் அது இன்சானின் கல்போடு பேசுகிறதும். இறைவேதம் இந்த உலகத்தின் மிக பழமையான எழுத்துக்கள், அல்லது இறைவனுக்கு இறைவாக்கு என்றாலும் இன்றும் இன்சானோடு கூட பேசுகிறது. இறைவாக்கு நம்முடைய ஆகாரத்தை போன்றது. நல்ல உணவு சுவையாகவும் ஊட்டச்சத்து மிகுந்ததுமாகவும் இருக்கிறது. ஆனால் நாம் அதை சாப்பிடாத வரை அந்த உணவால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் அதை உட்கொள்ள வேண்டும். அப்போது அது நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அப்படியே நாம் இறைவன் வார்த்தைகளை உள்வாங்க வேண்டும். அப்போது நம் இருதயம் பலப்படும் என்று இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. இன்சான் உணவினால் மாத்திரமல்ல, இறைவனின் வார்த்தையினாலும் பிழைப்பான். இஞ்சில் மத்தேயு 4:4. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் மட்டுமே முபாரக்கானவர்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இஞ்சில் மத்தேயு 5:6. நீங்கள் இறைவாக்கின் மேல் பசியுடையவர்களா? அது சரீரத்திற்கும் ஆத்மாவிற்கும் சுவையான உணவாகும். இறைவனின் வார்த்தையை கனம் பண்ணுகிற உங்களை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கும்படி அழைக்கிறோம். நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் இறைவாக்கின் மூலமாக, வகியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இறைவன் பேசினான். ஆம், அவன் இன்றும் பேசுகிறவன், உங்களோடும் பேச விரும்புகிறான். இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குவதற்கு முன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இறைவனின் வகி மூலம் வெளிப்பட்ட வார்த்தைகளை தவிர ஒன்றையும் ஆதாரமாக வைக்கப் போவதில்லை என்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை தயார் செய்கிற எங்களுக்கு இறைவேதம் கூறும் சத்தியம் அல்லாமல் வேறெதுவும் தெரியாது. யஹியா நபி அவர்கள் கூறுவதாவது, இறைவனால் அருளப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று யஹியா 3:27 கூறுகிறார். சுயஞானத்தை அல்ல, இறைவாக்கினை சார்ந்தே இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம். ஒரு காரியத்தை அறிந்து கொள்வோமாக. இறைவன் பேசினால் நாம் அதை கவனித்து அதன்படி வாழ வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்கள், ஏழை பணக்காரர், ஆண் பெண் அனைவரையும் பார்த்து இறைவன் சொல்லுகிறான், கவனி, காதுகளை திற, என்னிடம் வா, உன் ஆத்துமா ரூஹ் பிழைக்கும் என்று இசையாஸ் நபி மூலமாக இறைவன் கூறுகிறான். இசையாஸ் 55:3. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இதுவரை கவனமாக கேட்டதற்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்கப் போகிறோம். ஆமீன்.